பாரத நாட்டில் புகழ்பெற்ற இரண்டு விழாக்கள், ஒன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, மற்றொன்று ராமநவமி. ஆன்மீக உலகத்தில் தன்னுடைய நித்திய சகாக்களுடன் நிரந்தரமான லீலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகவானான ராமரும் கிருஷ்ணரும், பௌதிக உலகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மீது உள்ள அபாரமான கருணையின் மூலமாக, இந்த பூ உலகத்தில் உள்ள மானிடர்கள் மீது உள்ள அபாரமான கருணை மூலமாக அவர்களுக்கு தன்னுடைய லீலைகளை காண்பிப்பதற்காகவும், தன்னுடைய லீலைகள் மூலமாக கட்டுண்ட ஜீவாத்மாக்களை தன்பால் ஆகர்ஷணம் செய்து மாயையிலிருந்து விடுவித்து தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காகவும், ஆன்மீக உலகத்திலிருந்து பகவான் இந்த பௌதிக உலகத்திற்கு கீழே இறங்கி வரக்கூடிய நிகழ்ச்சி அவதாரம் என்று சமஸ்கிருத மொழியில், இந்தியாவின் மற்ற மொழிகளிலும் அழைக்கப்படுகிறது. சிருஷ்டிகேதியே மூர்த்தி பிரபஞ்ச அவதாரே மாயாதீர பரவயோமே அவதார நாமதாரே. சிருஷ்டிகேது ஏ மூர்த்தி, ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய ஆன்மீக உருவத்தில் எந்த விதமான பௌதிகமான உடலையும் ஏற்றுக்கொள்ளாமல், தன்னுடைய சுய உருவில் பௌதிக உலகத்தில் நம் கண்முன்பு தோன்றி ஆன்மீக உலகத்தில் தான் செய்யக்கூடிய லீலைகளை இந்த பௌதிக உலகத்துடைய பிரபஞ்சத்தின் எல்லையின் உள்ளே நிகழ்த்தி காண்பித்து, தன்னுடைய அமானுஷ்யமான ஆன்மீகமான குணங்களால் நம்மை அவன்பால் ஆகர்ஷணம் செய்து ஆன்மீக உலகத்திற்கு, வைகுண்டத்திற்கு திருப்பி அழைத்துச் செல்வதற்காக கருணையோடு பகவான் இந்த பௌதிக உலகத்தில் நிகழ்த்தி காமிக்கக்கூடிய லீலைகளை நாம் அவதாரம் என்று கூறுகின்றோம். அந்த அவதாரங்களில் மிக பிரதானமான அவதாரங்கள் ராமலீலை, கிருஷ்ணலீலை. பகவான் ராமர் சித்திரை மாதத்தில் நவமி திதியில் உதித்ததன் காரணமாக, இந்த பௌதிக உலகத்தில் தோன்றியதன் காரணமாக அந்த நிகழ்ச்சியை நாம் ராம நவமி என்று கூறுகின்றோம். சூரியன் எவ்வாறு நம் கண் முன்பு உதிக்கின்றானோ, நிரந்தரமாக பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சூரியன் நம் கண் முன்பு அதிகாலை நேரத்தில் தோன்றுவதைப் போல, உதிப்பதைப் போல பகவான் மாணவர்களாகி நாம் கண் முன்பு தோன்றக்கூடிய நிகழ்ச்சி, உதிக்கக்கூடிய நிகழ்ச்சியை அவதாரம் என்று கூறுகின்றோம். பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களாகிய நாம் நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்ப விதவிதமான உடல்களை தாரணம் செய்து விதவிதமான மானிட சரீரங்களில் நாம் பிரவேசம் செய்து இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஜாதகத்தை நாம் கணிக்கின்றோம். பகவான் இந்த பௌதிகமான ஜாதகங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தபடியும் கூட, பகவான் ராமர் இந்த பூ உலகத்தில் அவதாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாவிதமான தேவர்களும் கிரகங்களும் பகவானுக்கு அனுகூலமான முறையில் விதவிதமான நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருப்பது பகவானுடைய கட்டளையின்படி அமைவது இயற்கை. ஸ்ரீமத் ராமாயணம் அழகான பகவான் ஸ்ரீ ராமருடைய லீலைகளை விளக்கக்கூடிய காவியம். பகவான் ஸ்ரீராமராக இந்த பூ உலகில் அவதரித்து அரக்கனான ராவணனை துஷ்ட பரிகரணம் செய்து பக்தர்களை காப்பாற்றி செய்த லீலைகளடங்கிய மகா காவியம். இந்த மகா காவியம் வால்மீகி ரிஷியால் எழுதப்பட்ட ஒரு காவியம். வால்மீகி ரிஷியுடைய கதை பக்தர்களை பற்றிய ஒரு கதை. சமுதாயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் பிறந்தவன் கூட, எந்த ஒரு இழிந்த பிறவியில் பிறந்தவனும் கூட, பகவான் ராமனுடைய நாமத்தின் வல்லமையினால் மிகச்சிறந்த ரிஷியாக மாற முடியும் என்பதற்கு வால்மீகி ரிஷியுடைய கதை மிகச்சிறந்த உதாரணம். சாதாரண வேடனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த வால்மீகி ராமநாமத்தின் மகிமையின் மூலமாக மிகச்சிறந்த ரிஷியாக மாறி, மிகச்சிறந்த பக்தனாக மாறி, முழுமுதற் கடவுளான ராமருடைய லீலையை எழுதக்கூடிய மிகச்சிறந்த கவிஞனாக, மிகச்சிறந்த ஆன்மீக எழுத்தாளராக மாறி புகழ்பெற்று திகழ்கின்றார். இந்த வால்மீகி ரிஷி எந்த சூழ்நிலையில் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுத ஆரம்பித்தார், எவ்வாறு பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவராக திகழ்ந்தார் என்ற விஷயத்தை இம் ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு விளக்கி கூறுகிறது. வால்மீகி ரிஷி ஒரு முறை தன்னுடைய தமசா நதிக்கரையின் ஓரத்தில் உள்ள ஆசிரமத்தில் தன்னுடைய காலை கடமைகளை முடித்து ராம தியானத்தில் ஆழ்ந்த பின்பு மதிய வேளையில் தமசா நதிக்கரையில் வேதகால கடமைகளை செய்வதற்காக பிரவேசம் செய்தார். தன்னுடைய மதிய கால கடமைகளை அந்த நதி நீரில் ஸ்நானம் செய்து முடித்த வால்மீகி ரிஷி அந்த நதியின் கரையிலுள்ள வனத்தின் உள்ளே பிரவேசம் செய்தார். அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை கண்டார். இரண்டு கௌதாரி பட்சிகள் தன்னுடைய சங்கமத்தில் ஆனந்தமாக ஆடி பாடி திரிந்த நிகழ்ச்சியினை அவர் கண்டார். அவ்வாறு இரண்டு ஒரு ஆண் பெண் கௌதாரி பட்சிகள் ஆனந்தமான முறையில் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்தில் ஒரு கொடூரமான வேடன் அங்கு வந்தான். சற்றும் ஈவிரக்கமின்றி அந்த வேடன் அந்த ஆண் கௌதாரி பட்சியை அம்பை தொடுத்து கொன்று அந்த நேரத்தில் தன்னுடைய ஆண் துணையை இழந்த பெண் கௌதாரி பட்சி வால்மீகி ரிஷியின் முன்பே துடிதுடித்து இறந்த அந்த துன்பகரமான காட்சியை கண்டார். வைஷ்ணவ பரோ துக்கி, இயல்பாகவே வைஷ்ணவர்கள் எல்லா விதமான உயிர் வாழிகள் மீதும் கருணை உள்ளவர்கள். அந்த இரண்டு பட்சிகள் மீது உள்ள ஏராளமான கருணையின் மூலமாக வால்மீகி ரிஷியுடைய இதயத்தில் அந்த வேடன் மீது கோபம் உற்பத்தியாகியது. கோபத்தின் காரணமாக அந்த வேடனை வாழ்க்கையின் இறுதி வரை எந்த விதமான மன சந்தோஷம் இல்லாத மனிதனாக வாழ்வதற்கு சபித்தார் வால்மீகி ரிஷி. கோபத்தால் சபித்த சில நொடிகளிலேயே தன்னுடைய தவறை உணர்ந்த வால்மீகி ரிஷி, ரிஷியாகிய நான் சாபம் விடக்கூடிய அளவிற்கு கோபப்படக்கூடிய மனிதனாக மாறிவிட்டேனே என்று வருத்தப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய சாபமானது ஒரு அழகான கவிதையின் உருவில் வெளிப்பட்டது. நான்கு வரிகள் அடங்கிய அந்த கவிதை அழகான சமஸ்கிருத ஸ்லோகங்களாக அமைந்திருந்தது. இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை சிந்தித்த பின்பு சிந்தித்தபடி அமைதியானவராக வால்மீகி ரிஷி தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வால்மீகி ரிஷி வானத்தில் ஆகாயத்தில் மற்றொரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சியை கண்டார். படைப்பு கடவுளான பிரம்மதேவன் தன்னுடைய அன்ன வாகனத்தில் பிரம்ம உலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து வால்மீகி ரிஷியின் ஆசிரமத்தின் சமீபத்தில் பிரவேசம் செய்தார். படைப்பு கடவுளான சதுர்முக பிரம்மாவாய் சந்தித்த தர்சனம் கண்ட வால்மீகி ரிஷி மிக சந்தோஷத்துடன் அவருக்கு நமஸ்காரங்கள் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை சதுர்முக பிரம்மாவிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் சதுர்முக பிரம்மா பகவான் ஸ்ரீ ராமருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியற்றை பெற்றவனாக இனி இருப்பதன் காரணமாக, பகவான் ராமருடைய கருணைக்கு பாத்திரமான ஒரு ரிஷியாக இனி இருப்பதன் காரணமாக, நீ விட்ட சாபம் அழகான நான்கு வரி கவிதையுடைய ஒரு அழகான சர்க்கங்களாக அமைந்துள்ளது. பகவான் ராமருடைய வரலாற்றை நீ எழுதக்கூடிய காலம் வந்துள்ளது என்று அந்த மிக உயர்ந்த காவியத்தை வால்மீகி ரிஷி எழுதுவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை அளித்து தன்னுடைய பிரம்ம உலகத்திற்கு திரும்பிச் சென்றார் சதுர்முக பிரம்மா படைப்பு கடவுள். பின்பு வால்மீகி ரிஷி சில காலங்களுக்கு பின்பு தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய சிஷ்யர்களுடன் ஒரு நாள் காலை வேளையில் தன்னுடைய காலை நேர கடமைகளை முடித்து அமைதியாக இருந்த நேரத்தில் அவருடைய குருவான ஆன்மீக குருவான மிகச்சிறந்த வைஷ்ணவரான நாரத முனிவர் அங்கு வந்தார். நாரத முனிவருக்கு தேவையான வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் வால்மீகி ரிஷி அளித்த பின்பு பணிவான முறையில் நாரத முனிவரிடம் வால்மீகி ரிஷி பின்வருமாறு கேள்விகள் கேட்டார். இந்த நிகழ்ச்சி திரேதாயுகத்தில் நடப்பதாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நமக்கு கூறுகின்றது. பின்வரும் ஸ்லோகங்கள் மூலமாக, தபஸ்வாத்யா எனரதம் தபஸ்வி வாக் பிதாம்பரம் நாரதம் பரிப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். வால்மீகி ரிஷி திரேதாயுகத்தில், தற்பொழுது நாம் வாழக்கூடிய யுகம் கலியுகம், திரேதாயுகத்தில் தன்னுடைய ஆன்மீக குருவான நாரத முனிவரை சந்தித்து பின்வருமாறு இந்த கேள்விகளை கேட்கின்றார். வால்மீகி ரிஷி தன்னுடைய ஆன்மீக குருவான நாரத முனிவரிடம் உரையினார். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த பூமியின் நிலப்பரப்பில் வாழக்கூடிய மனிதர்களில் அரசர்களில் மிகச்சிறந்த நபர் யார்? எல்லா விதமான உயிர்வாழிகள் மீதும் கருணை உள்ள அந்த நபர் யார்? எல்லா விதமான மனிதர்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் பட்சிகளையும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள நபர் யார்? காமத்தாலும் குரோதத்தாலும் துராசைகளிலிருந்து விடுபட்ட அந்த நபர் யார்? அரக்கர்களை அழிக்கக்கூடிய வல்லமை மிக்க அந்த நபர் யார்? உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகான நபர் யார் இந்த கேள்விகளை நாரத முனிவரிடம் வால்மீகி மகரிஷி கேட்ட நேரத்தில், அந்த திரேதாயுகத்தில் நாரத முனிவர் கூறினார், தசரதனை மைந்தனாக பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீராமர் உன்னுடைய எல்லாவிதமான கேள்விகளுக்கும் பொருத்தமான நபர், எல்லாவிதமான உயிர்வாழிகளையும் ரட்சிக்கக்கூடியவர், எல்லாவிதமான உயிர்வாழிகள் மீதும் தயவு உள்ளவர், காம குரோத ஆசைகளிலிருந்து விடுபட்டவர், பகவான் விஷ்ணுவுடைய அம்ச அவதாரம் தசரதனுடைய மைந்தனாக ஸ்ரீ ராமராக அங்கு வந்திருக்கின்றார் என்று ராமசரிதத்தை மிக சுருக்கமான முறையில் தன்னுடைய சிஷ்யனான வால்மீகி ரிஷிக்கு விளக்கி கூறினார் நாரத முனிவர். தன்னுடைய ஆன்மீக குருவான நாரத முனிவரிடமிருந்து தான் கற்ற விஷயங்களின் அடிப்படையில் ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ரிஷியால் எழுதப்பட்டது. இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது முதல் முறையாக வால்மீகி ரிஷியால் குரு சம்பிரதாய முறைப்படி லவகுச என்ற இரட்டை சிறுவர்களுக்கு போதிக்கப்பட்டது. வால்மீகி ரிஷியிடமிருந்து இந்த ராமாயணத்தை கற்ற லவகுசர்கள் பிரபஞ்சத்தின் இந்த பூலோகத்தின் எல்லாவிதமான நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று இந்த ராமச்சரிதத்தை பாடி புகழ்ந்து வந்த நேரத்தில் பின்பு அயோத்தியாவிற்கு வந்து பகவான் ராமர் லக்ஷ்மணர் முன்பு இதே ராமசரிதத்தை பாடி வருகிறார்கள். இந்த இரண்டு அழகான இளம் சிறுவர்கள் ரிஷி சிறுவர்கள் ராமர் லக்ஷ்மணர் முன்பு பகவான் ராமருடைய இந்த சரதத்தை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த நேரத்தில் ராமர் லக்ஷ்மணர் இருவரும் சந்தேகமடைந்து இந்த சிறுவர்கள் தங்களுடைய மைந்தர்கள் இந்த விஷயத்தையும் கண்டுகொள்கின்றார்கள். இவ்வாறாக ராமசரதமானது முதல் முறையாக வால்மீகி ரிஷியால் லவகுசர்களுக்கு போதிக்கப்பட்டு பின்பு லவகுசர்கள் பிரபஞ்சத்தில் உள்ள பூவுலகத்தில் உள்ள எல்லா விதமான நகரங்களிலும் கிராமங்களிலும் சென்று இசைத்தார்கள். அந்த சம்பிரதாய முறையை மேற்கொண்டு இன்று வரை ராம பக்தர்கள் குறைந்தபட்சம் ராம நவமி விழா காலங்களில் பூலகத்தின் எல்லா விதமான பாகங்களிலும் குறைந்தபட்சம் இந்திய நாட்டின் பாரத நாட்டின் எல்லா விதமான பாகங்களிலும் ராமசரிதத்தை அல்லது வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து விதவிதமான மொழிகளில் எழுதப்பட்ட இராம காவியங்களை உதாரணமாக தமிழில் கம்பராமாயணத்தை இசைப்பது நம்முடைய பாரத நாட்டில் தொன்றுசொட்டு இருந்து வரக்கூடிய வழக்கமாகும். கிஷ்கிந்தா வசத்தில் பகவான் ராமருடைய பக்தனான சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஹனுமான் இன்று வரை தொடர்ச்சியாக இராமாயணத்தை கற்று வருவதாக பாடி வருவதாக ஐதீகம். வால்மீகி ரிஷிக்கு பிரம்மாவால் வழங்கப்பட்ட ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் பிரபஞ்சம் இருக்கவரை வால்மீகியால் எழுதப்பட்ட இந்த ராமசரிதம் இருக்கும் என்பது. முதல் காண்டம் பாலகாண்டம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பருவங்களை அவன் கடந்து செல்கின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகான முறையில் விளக்குகின்றார், கௌமாரம், யவ்வனம், முதுமை, குழந்தையாக இருந்து இளைஞனாக இருந்து முதுமையுடையவனாக மாறி மரணமடைகின்றான். அதுபோல இராமாயணத்தின் முதல் பகுதி பாலகாண்டம், குழந்தை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு இரண்டு விதமான காரணங்கள். ஒன்று, இராமாயணத்தின் குழந்தை பருவம் இந்த பகுதி அயோத்தியா நகரத்தின் வர்ணனையில் ஆரம்பித்து பகவான் ராமர் மிதிலை நகரத்தில் சீத்தையை மனமுடித்து மீண்டும் அயோத்தியா நகரத்திற்கு பிரவேசம் செய்யும் வரை உள்ள பகுதி பாலகாண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ராமர் சீத்தையுடன் அயோத்தியாவில் பிரவேசம் செய்து கைகையுடைய அல்லது மந்திரையுடைய சூழ்ச்சியின்படி தசரதனுடைய ஆணையின்படி அயோத்தியாவை விட்டு விலகி வனத்திற்குள் பிரவேசம் செய்த பகுதி வரை அயோத்தியா காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ராமர் சீத்தையுடன் லக்ஷ்மணனுடன் விதவிதமான வனங்களில் பிரவேசம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்த விதவிதமான லீலைகள் ஆரண்ய காண்டத்தில் வருகின்றன. தன்னுடைய மனைவியை பகவான் இழந்த பின்பு பாலி சுக்ரீவனை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அடங்கிய, பாலியை கொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் அடங்கிய பகுதி கிஷ்கிந்தா பர்வதம் காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீராமர் இலங்கைக்கு சேது பந்தனம் அமைத்து இலங்கையில் ராவணனுடன் 18 நாட்கள் யுத்தம் புரிந்து ராவணனை கொல்லக்கூடிய சம்ஹாரம் செய்யக்கூடிய வரை உள்ள நிகழ்ச்சிகள் அடங்கிய பகுதி யுத்த காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ராமர் ஸ்ரீ சீதையுடன் அயோத்தியா நகரத்திற்கு திரும்பி வந்து உலகத்தை 11,000 வருடங்கள் மிக சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு சரை நதியின் வழியாக திரும்பிச் செல்லக்கூடியவரை உள்ள நிகழ்ச்சிகள் உத்தரகாண்டத்தில் லவகுசருடைய கதைகளுடன் சேர்ந்து வருகிறது. பாலகாண்டம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் பகுதி. இஸ்வாகு வம்சத்தின் வர்ணனையுடன், அயோத்தியா நகரத்தை பற்றிய வர்ணனையுடன், கோசலை நாட்டை பற்றிய வர்ணனையுடன் வருகிறது. கோசலை நாடு சரை நதிக்கரையில் இருந்த நாடு. அதன் தலைநகரம் அயோத்தியா. ஒரு பிரம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 14 மனுக்கள், விதவிதமான மனித குலத்துடைய ஆதி பிதாக்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் 14 விதமான மனுக்களில் மிக முக்கியமான மனு வைவஸ்வத மனு. இந்த வைவஸ்வ மனுவின் பரம்பரையில் வரக்கூடியது இஸ்வாகு வம்சம். நேரடியான முறையில் வைவஸ்வ மனுவின் நேரடியான மேற்பார்வையின் கீழ் அமைக்கப்பட்டது அயோத்தியா நகரம். அயோத்தியா என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய பொருள் அ பிளஸ் யுத்தியா. யுத்தியா என்றால் யுத்தம், அ என்றால் முடியாதது. எந்த விதமான யுத்தத்தாலும் எந்த விதமான வல்லமையாலும் ஜெயிக்க முடியாத நகரம் அயோத்தியா நகரம். பூ உலகத்திலுள்ள மிக முக்கியமான சப்த நகரங்களில் ஒரு நகரம் அயோத்தியா நகரம். மதுரா, துவாரகாபுரி, காஞ்சிபுரம், ஜெகநாத்பூரி, அயோத்தியா ஆகியவை சப்த நகரங்கள். பூ உலகத்தில் உள்ள, ஆன்மீக உலகத்தில் உள்ள விதவிதமான நகரங்கள். இந்த சப்த நகரங்களில் பிறந்த மனிதர்கள், வாழக்கூடிய மனிதர்கள், மரணமடையக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக பகவானுடைய பாதார விந்தங்களை சென்றடைவார்கள் என்பது சாஸ்திரங்களுடைய விதி. இந்த 7 விதமான நகரங்களில் மிக முக்கியமான நகரம் அயோத்தியா நகரம். அகழிகளாலும் கோட்டைகளாலும் பாதுகாக்கப்பட்ட நகரம். அந்த நகரங்களுடைய வீதிகள் மிக அகலமானவை. அரண்மனைகள் பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டவை. அங்கு வாழ்ந்த பிராமணர்கள் வேத விதிமுறைகளின்படி நீதியான முறையில் வேத வல்லமையின்படி தபஸ் செய்யக்கூடிய பிராமணர்களாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த சத்திரிய போர் வீரர்களை தன்னகத்தை கொண்டது அயோத்தியா நகரம். அது மட்டுமல்ல, அயோத்தியா நகரத்தின் வீதிகள் மிக மிக அகலமானவை. தினசரி யானைகள் கூடிய அழகான நறுமண நீரினால் சுத்தம் செய்யப்பட்டவை. இந்த தலைநகரத்தை அடிப்படையாக வைத்து 7 தூபங்களால் இருக்கக்கூடிய இந்த பூ உலகினை, 7 கடலால் சூழப்பட்ட இந்த மொத்த பூ உலகினை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் தசரதன். தசரதன் என்ற சொல்லுக்கு 10 குதிரைகள் பூட்டிய அல்லது 10 தேர்களை இயக்கக்கூடிய வல்லமை உள்ள அரசன் என்பது பொருள். தசரதன் மிகச்சிறந்த சத்திரிய அரசன். எல்லா விதமான உயிர் வாழிகள் மீதும் கருணை உள்ளவன், தொலைதூர நோக்கு உள்ளவன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் தேவர்களுக்கு பலவிதமான முறையில் சகாயம் செய்யக்கூடிய அரசன் தசரதனுக்கு சத்திரியகுல முறையின்படி ஏராளமான மனைவிகள் இருந்த பொழுதிலும் கூட அவனுடைய மனைவிகளில் மிக முக்கியமானவர்கள் 3 நபர்கள். ஒருவர் கௌசல்யா, 2வது சுமித்ரா, 3வது கைகேயி. இவ்வாறு தர்மத்தின்படி வேத நியமங்களின்படி மிக சந்தோஷமான முறையில் சுபிக்ஷமான முறையில் தசரதன் அயோத்தியா நகரத்தை மட்டுமல்ல இந்த பூ உலகத்தை ஆட்சி புரிந்த பொழுதிலும் கூட அவனுக்குரிய மிகப்பெரிய மனக்கவலை புத்திர சந்தானம் இல்லாதது. தென்னிந்தியாவில் பிறந்து இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற சாணக்கியரிசி கூறக்கூடிய வேத வாக்கு புத்திரஹீனம் கிரகம் சூனியம். புத்திரன் இல்லாத வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சூனியமானது, இன்பங்களற்றது, துக்ககரமானது. வேதகால கலாச்சாரத்தின்படி கிரகஸ்தர்களுக்கு ஆண் மகன் புத்திரன் மிக மிக அவசியமானவன். தன்னுடைய பெற்றோரை ஆண் மகன் தன்னுடைய பக்தியின் மூலமாகவும் தபத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் வேத வேள்விகளை சரியாக செய்வதன் மூலமாகவும் காப்பாற்றுவதன் காரணமாக ஆண் மகன் புத்திரன் என்று அழைக்கப்பட்டான். சாதாரணமான ஒரு கிரகஸ்தர்களுக்கே, குடும்பத்தில் வாழக்கூடிய இல்லத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கே புத்திரன் எந்த அளவிற்கு மிக முக்கியமான அவசியமான நபர் என்றால், சத்திரியகுல அரசர்களுக்கு மகனுடைய அவசியம் மிக மிக முக்கியமானவன். காரணம், மக்களை பிரஜைகளை அரசருடைய ஆட்சி காலத்திற்கு பின்பு சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கு இளவரசனுடைய அல்லது ஒரு புத்திரனுடைய அவசியம் சத்ரியகுல வம்சத்திற்கு மிக மிக முக்கியமானது. இஸ்வாகு வம்சத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் பிரஜைகளை காப்பாற்றுவதற்கும் எந்த விதமான புத்திரனும் இல்லாத தசரதன் மிக மனக்குழப்பம் உள்ளவராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக மன கஷ்டத்தோடு அவர் இந்த நாட்டை ஆண்டு வருகிறார். சத்ரியகுல அரசர்கள் ஏராளமான மந்திரிகளை பெற்றிருப்பது வேதகால வழக்கம். மந்திரிகளுடைய கடமை அரசர்களுக்கு பிரச்சனையான நேரங்களில் தீர்வுகள் கொடுப்பது. தன்னுடைய புத்திர பாக்கிய இன்மையை அறிந்த தசரதன் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக முக்கியமான மந்திரிகளை அவன் அழைக்கின்றான். அவர்களுடைய பெயர்கள் திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன், சுமந்திரர். இந்த ஏழு விதமான அமைச்சர்கள் மிக மிக முக்கியமானவர் சுமந்திரர். தன்னுடைய புத்திர பாக்கிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தசரதன் கூட்டிய மந்திர ஆலோசனை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் இந்த பகுதியில் நடைபெறுகிறது. இவ்வாறு தன்னுடைய மந்திரிகளோடு தசரதன் தன்னுடைய புத்திர பாக்கியின்மையை பற்றி மந்திர ஆலோசனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய அமைச்சர்களில் மிக முக்கியமான அமைச்சரான சுமந்திரர் மிக ரகசியமான முறையில் தசரதனுக்கு ஒரு அறிவுரையை கூறுகிறார். சுமந்திரர் கூறக்கூடிய அறிவுரை, ஓ மகா சக்கரவர்த்தி தசரதனே, உண்மையில் உனக்கு வாழ்க்கையில் புத்திர பாக்கியமின்மை இருப்பது போல தோன்றினாலும் கூட பிரம்மாவுடைய நேரடியான மைந்தர்களான மிகச்சிறந்த நைஷ்டீக பிரம்மச்சாரிகளான நான்கு குமாரர்கள் சனக, சனந்தன, சனத்குமார, சனாதன நான்கு குமாரர்கள் பழைய காலங்களிலேயே கூறியிருக்கக்கூடிய ஒரு திரிகால ஞான திருஷ்டி என்னவென்றால், உன்னுடைய நண்பனான ரோமபாத மகாராஜனுடைய மருமகனான ரிஷேசரங்களின் மூலமாக நடக்கக்கூடிய யாகத்தின் மூலமாக, புத்திர காமேஷ்டி யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக உன்னுடைய குலத்தை தலைக்கை செய்யக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மகன் மட்டுமல்ல நான்கு மைந்தர்கள் கண்டிப்பாக உனக்கு குழந்தைகளாக பிறப்பார்கள் என்ற விஷயத்தை சனக, சனந்தன, சனத்குமார, சனாதன ஆகிய நான்கு பிரம்மாவுடைய நான்கு குமாரர்கள் ஏற்கனவே விளக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை சுமந்திரர் தசரதனுக்கு விளக்கி கூறி அவனுடைய பிரச்சனைக்கு ஆறுதல் கூறுகிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தசரதன் மிக சந்தோஷமடைகின்றான். காரணம், தசரதனுக்கு ஆண் மகவு இல்லாவிட்டாலும் கூட அவனுக்கு முதலே ஒரு பெண் மகவு உண்டு. அவருடைய பெயர் தயா. அந்த பெண் மகவனை, அந்த பெண் குழந்தையினை தன்னுடைய நண்பனான ரோமபாத மகாராஜருக்கு தானமாக வழங்கிவிட்டார் தசரத மகா சக்கரவர்த்தி. அவருடைய பெயர் சாந்தா. அந்த சாந்தா ரோமபாத மகாராஜருடைய நாட்டில் அவருடைய மகளாக இளவரசியாக வாழ்ந்து ரிஷேசரங்கர் என்ற மிகப்பெரிய ரிஷியுடைய மனைவியாக மாறிய கதை ஸ்ரீமத் பாகவத்தின் பாலகாண்டத்தில் ஒன்பதாவது சர்க்கத்தில் மிக விரிவான முறையில் விளக்கப்படுகிறது. அதற்கு முன்பு சுமந்திரருடைய விருப்பத்தின்படி, அவருடைய மந்திர ஆலோசனையின்படி புத்திர பாக்கியத்திற்காக இரண்டு விதமான யாகங்கள் நடத்தப்படுகிறது. ஒரு யாகத்துடைய பெயர் அஸ்வமேத யாகம், இரண்டாவது யாகம் புத்திர காமேஷ்டி யாகம். இந்த அஸ்வமேத யாகம் சாதாரணமான பிராமணர்களாலும் வைஷ்ணவர்களாலும் நடத்தப்படக்கூடிய யாகம். புத்திர காமேஷ்டி யாகத்தை மிக விசேஷமான முறையில் செய்வதற்காக ரிஷேசரங்கரின் துணை தேவை என்ற விஷயத்தையும் சுமந்திரர் தசர மகா சக்கரவர்த்திக்கு விளக்கி கூறுகிறார். தஸ்ய துவேவம் பிரபாவஸ்ய தர்மஸ்ய மகாத்மனக சூதார்தத்தம் தபமானஷ்ய நாசித் வம்சரக சூதக. முதலில் அஸ்வமேத யாகம் செய்யப்படுகிறது. அஸ்வம் என்றால் குதிரை, கவா என்றால் பசு என்பது பொருள். எந்த ஒரு யாகத்தில் குதிரைகள் பலியாக இடப்படுகிறதோ அந்த யாகத்துடைய பெயர் அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் செய்வதற்கு தேவையான பட்டத்து குதிரை தயார் செய்யப்படுகிறது. 400 இளவரசர்களுடைய பாதுகாப்பின்படி இந்த பூமண்டலத்துடைய எல்லா விதமான பகுதிகளுக்கும் அந்த குதிரை அனுப்பப்படுகிறது. எதிர்காலத்தில் தசரத மகா சக்கரவர்த்தியுடைய மைந்தனான ஸ்ரீராமர் ஜனக மகாராஜாவுடைய சீத்தையை மனுமுடிப்பார் என்ற விஷயத்தை முன்கூட்டியே தீர்மானித்து அந்த யாக குதிரையானது முதல் முறையாக ஜனகபுரிக்கு அனுப்பப்படுகிறது. மிதிலை நாட்டிற்கு அனுப்பப்படுகிறது. 400 இளவரசர்களுடன் எந்தவிதமான தங்கு தடையின்றி பூலகத்தில் உள்ள எல்லா விதமான நாடுகளையும் சுற்றி பிரயாணம் செய்த அந்த அஸ்வமானது, குதிரையானது இறுதியில் அயோத்தியா நகரத்திற்கு வெற்றிகரமான முறையில் பிரவேசம் செய்தது. அந்த குதிரையானது யாக குண்டத்தில் பலியிடப்பட்டது. அதிலிருந்து வரக்கூடிய புகையின் மூலமாக தசர மகா சக்கரவர்த்தி சுத்தமடைந்தார். அந்த யாகம் வெற்றிகரமான முறையில் நடைபெற்ற பின்பு புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை தசரதன் செய்யும்படி அங்குள்ள ரிஷிகளும் அவருடைய மந்திரிகளும் அவருக்கு மந்திர ஆலோசனை வழங்கினார்கள். இவ்வாறு புத்திரகாமேஷ்டி யாகத்திற்காக தன்னுடைய நண்பரான ரோமபாத மகாராஜருடைய மருமகனான ரிசேசரங்கனை அழைப்பதற்காக தசர மகா சக்கரவர்த்தி ரோமபாத அரசருடைய நாட்டிற்கு செல்லக்கூடிய இகழ்ச்சியினை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்துடைய 9வது சர்க்கம் விளக்கி கூறுகிறது. இது ரிசேசரங்கர் என்ற மிகப்பெரிய ரிஷியுடைய கதையையும் விளக்கி கூறுகிறது. ரிசேசரங்களுடைய கதை மிக மிக சுவாரஸ்யமானது. ஆன்மீகத்தின் பலவிதமான விஷயங்களை விளக்கக்கூடிய கதை. ரோமபாத மகாராஜர் எந்த காரணத்திற்காக ரிசேசரங்கரை தன்னுடைய வளர்ப்பு மகளான சாந்தாவிற்கு திருமணம் செய்து வைத்தார் என்ற நிகழ்ச்சியும் மிக மிக முக்கியமானது, விசேஷமானது. மிகப்பெரிய ரிஷியான கசியப்பருக்கு ஒரு மகன் உண்டு. அவனுடைய பெயர் உபெண்டர்சி. இந்த உபெண்டர்சியுடைய ஒரே மகன் ரிசேசரங்கர். ரிசேசரங்கர் இந்த ரிஷியுடைய கண்காணிப்பின்படி காட்டிலேயே வனத்திலேயே பிரம்மச்சாரியாக, நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வளர்க்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நபர். அவர் வாழ்க்கையில் தன்னுடைய தந்தையை தவிர மற்ற எந்த விதமான ஆண் மகனையும் பார்த்ததே கிடையாது. காட்டிலுள்ள புல் பூண்டுகள், பழங்கள், கனிகளை தவிர எந்த விதமான பதார்த்தங்களையும் ருசித்து பார்த்ததே கிடையாது. ஒரு முறை